அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 11 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில், இலங்கை வடமாகாணத்தில் ராணுவத்திற்கான நிலங்களை கையகப்படுத்துவதை எதிர்த்து அரசாங்க அதிபரின் அலுவலகம் முற்றுகையிடப்பட்டது குறித்த செய்தி,
இந்த நடவடிக்கை நிறுத்தப்படாவிட்டால் வடக்கு கிழக்கிலே அரசு நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம்,
தமிழகத்தில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது பிரச்சாரத்தை இன்று துவக்கி இருப்பது குறித்த தகவல்கள்,
இவங்க படிப்படியாக குறைக்கிறாங்க, இப்பதான் ஏன் படிப்படியாக குறைக்கணும் சொல்றாங்க, ஜெயலலிதா படிப்படியாக கொள்ளையடிச்சது சொல்லட்டுமா,
வாசன் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்து அதிருப்தியுடன் வெளியேறுவது ஏன் என அக்கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸின் கருத்துக்கள், உலகம் முழுவதும் காடுகளில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்த செய்தி உள்ளிட்டவை இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
ஊழல் மூலம் சம்பாதிக்கப்படும் பணம் பிரிட்டனின் ஆளுகைக்குட்பட்ட பிரிட்டனுக்கு அப்பால் உள்ள பகுதிகளில் பதுக்கி வைக்கப்படுவதை சிரமமாக்குவதற்கான புதிய நடைமுறைகளுக்கு தனது அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பிரதமர் டேவிட் கேமரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வெளியில் கேமரனின் தந்தையினால் உருவாக்கப்பட்ட நிதியம் ஒன்றில் கேமரனுக்கு பங்குகள் இருந்ததாக காட்டும் பனாமா ஆவணங்கள் கசிந்துள்ளதைத் தொடர்ந்து கேமரன் கடுமையான அழுத்தங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார். மிகவும் வலிமிகுந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் தனது தந்தைக்கு எதிராக முன்வைக்கப்படும்.
2050 கால்பந்தாட்ட போட்டியில் உலக வல்லமை கொண்ட அணியை ஏற்படுத்துவதற்கான தனது லட்சியத்தை சீனா வெளியிட்டுள்ளது.
China's new national football plan carefully maps out the country's quest.
அடுத்த 30 வருடங்களில் நடைபெறவுள்ள போட்டிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் ஒன்றை சீனா தயாரித்துள்ளதாக அரசாங்க தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. 2020 ஆண்டளவில் நடைபெறவுள்ள போட்டிகளில் இணைவதற்கு சிறார்கள் பெரியோர்கள் என சுமார் 5 பேருக்கு அழுத்தம் கொடுக்க சீன அரசு திட்டமிட்டுள்ளதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 6 60,000 அதிகமான கால்பந்தாட்ட மைதானங்களை கட்டுவதற்கு அல்லது மீள புனரமைப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
வடகொரியாவின் ராணுவத்தைச் சேர்ந்த மூத்த அதிகாரி ஒருவர் அங்கிருந்து வெளியேறி வந்துள்ளதாக தென்கொரியா கூறுகின்றது. தென்கொரியாவிற்கு எதிராக உளவு வேலைகளில் ஈடுபட்டு வந்த ராணுவ பணியகம் ஒன்றில் கேர்னல் தர அதிகாரியாக அவர் பணிபுரிந்து வந்ததாக தென்கொரிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டே அவர் அங்கிருந்து வெளியேறி வந்துவிட்டதாகவும் கூடுதல் விவரங்களை வெளியிட முடியாது என்றும் தென்கொரியா கூறுகிறது.
500,000 லிட்டருக்கும் அதிகமான குடிநீரை ஏற்றிய ரயில் மேற்கு இந்திய பிராந்தியத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை சென்றடைய உள்ளது. தண்ணீர் ரயில் என்று அழைக்கப்படும் இந்த ரயில் மிகப்பெரிய 10 தண்ணீர் தாங்கிகளை கொண்டுள்ளது. தென் மகாராஷ்டிரா மாநிலத்திலுள்ள லத்தூர் பகுதிக்கு சுமார் 300 தூரத்தை கடந்து இந்த குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த நூற்றாண்டின் மோசமான வறட்சியை இந்த பிராந்தியம் எதிர்கொண்டுள்ளது.
சோமாலியாவில் சக ஊடகவியலாளர்களை கொலை செய்வதற்கு இஸ்லாமியவாத குழுவான அல் ஷபாபிற்கு உதவிய முன்னாள் ஊடகவியலாளர் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. தலைநகர் மொகதிஷுவில் வைத்து துப்பாக்கியால் சுடப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. கென்யாவிலிருந்து 2014 சோமாலியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட ஹசன் ஹனாஃபி சோமாலியாவைச் சேர்ந்த 5 ஊடகவியலாளர்களை கொலை செய்வதற்கு பிரதான சூத்திரதாரியாக இருந்தார் என்ற குற்றம் நிரூபிக்கப்பட்டது.
லிபிய அதிபர் மோமர் கடாஃபியின் வீழ்ச்சிக்கு பின்னரான காலகட்டத்துக்கு சரியாக தயாராகாமல் இருந்தது தனது ஆட்சி காலத்தில் செய்த மிகப்பெரிய தவறு என அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். ஆனால் லிபியாவில் அமெரிக்காவின் தலையீடு சரியானது எனவும் அவர் கூறியுள்ளார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்ந்து செய்தியரங்கம். செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையின் வடமாகாணத்தில் இராணுவத்திற்கான நிலங்களை கையகப்படுத்துவதை கண்டித்து யாழ்ப்பாண அரசாங்க அதிபரின் அலுவலகம் இன்று முற்றுகையிடப்பட்டது. இது தொடர்பான செய்திக்குறிப்புடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாணம் ஆணைக்கோட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளை நில அளவை செய்து இராணுவத்தினருக்கு வழங்குவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் அரசாங்க அதிபருடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதனை பூட்டி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. சுமார் 1 நடைபெற்ற இந்த முற்றுகை போராட்டத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். முன்னதாக நில அளவை செய்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு நில அளவை நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டது. பின்னர் மாநில அளவை திணைக்களமும் அதனை அடுத்து யாழ்ப்பாணம் அரச அதிபரின் அலுவலகமும் முற்றுகை போராட்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒருவரான வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் தெரிவித்தார்.
முல்லைத்தீவிலும் அங்கே காணி சுவீகரிப்புகளும் அத்துமீறிய சிங்கள குடியேற்றங்களும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மக்கள் தங்களுடைய விவசாயம், வாழ்வாதாரம், தீன்படி போன்றவற்றை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபருடைய அலுவலகத்தை கூட்டி ஒரு எதிர்ப்பு நடவடிக்கைகளில் நாங்கள் ஒரு மணி நேரம் ஈடுபட்டிருந்தோம்.
அலுவலகத்தினுள்ளே வைத்து பூட்டப்பட்ட அரசாங்க அதிபர் பின்கதவு வழியாக பாதுகாப்பாக வெளியேறியிருந்தார். ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைந்து போகுமாறு காவல்துறையினர் கேட்ட போதிலும் அவர்கள் அதற்கு உடன்பட மறுத்துவிட்டார்கள்.
எங்களுடைய மாகாண முதலமைச்சர் அவர்களை நாங்கள் படிவாக கேட்கிறோம், நீங்கள் தான் இந்த மாகாணத்தினுடைய காணிக்கு பொறுப்பானவர், சட்டம் ஒழுங்கு பொறுப்பானவர். அந்த வகையிலே ஜனாதிபதி உங்களுக்கு ஏற்கனவே வாக்குறுதி அளித்திருக்கிறார், தனியார் காணிகளை எடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு கபடத்தனமாக அவர் எடுத்துக்கொண்டிருக்கார். இந்த நடவடிக்கை நிறுத்தப்படாவிட்டால் வடக்கு கிழக்கிலே அரசு நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கின்ற அளவுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம்
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் மாணிக்க வாசகம். மூதூர் பிரதேசத்தில் காணாமல் போனவர்கள், கடத்தப்பட்டவர்கள் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடைபெற்றுள்ளது. திருகோணமலையிலிருந்து ரத்னலிங்கம்.
திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேச செயலக பிரிவுகளில் வலிந்து கடத்தப்பட்டோர் மற்றும் படுகொலை செய்யப்பட்டோர் தொடர்பான விசாரணைகளை சர்வதேச நிபுணர்களின் முன்னிலையில் அவர்களின் பங்களிப்புடன் நடத்தப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான கல்வி மற்றும் வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்பட வேண்டும் எனவும் கோரி வலிந்து கடத்தப்பட்டோர் மற்றும் படுகொலை உண்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மூதூர் பிரதேச செயலகத்தின் முன்னே கூடி இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்டிருந்தனர். இந்த கவனயீர்ப்பு போராட்டம் தொடர்பாக உறவினர்கள் கூறுகையில்,
6 ஆம் ஆண்டு 4 ஆம் மாசம் 28ஆம் தேதி என்ன ரவிச்சந்திரன் தம்பி காணாம போயிட்டு, எனக்கு ஒரே ஒரு சகோதரன், நம்ம வேறு சகோதரன் ஒன்றும் இல்லை. நான் 2008 எனக்கு ஒரு மகன், மூத்த மகன் தான். அவர் 34 36 வயதாக போய்த்து உழைச்சி தந்தோட குடும்பத்தை பார்த்து கொண்டு வாங்கி கொண்டு வந்தவர் பிள்ளை எங்களுக்கு கண்டு காட்டி தரணும் கேட்குறோம்
எனவும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இதற்கான ஏற்பாட்டினை மேற்கொண்ட மூதூர் பிரதேச பிரசகர் குழு தலைவர் சிவஸ்ரீ பாஸ்கரன் குருக்கள் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் தொடர்பாக கூறுகையில்,
இந்த மக்களால் உறவுகளை, பிள்ளையை, கணவனை கொண்டு சென்றவர்கள் யார் என்று இனம் கண்டு அவர்கள் தண்டனை வழங்குவதோடு மட்டுமல்லாது அதுவரை காலத்துக்கும் அவர்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்பதற்கான ஒரு ஆதாரத்தை, ஒரு கொடுப்பனவை கொடுக்க வேண்டும்
எனவும் தெரிவித்துள்ளார்.
செய்தியை அளித்தவர் ரத்னலிங்கம். இலங்கையிலிருந்து மீன்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் 2015 தடை விதித்தது. இந்த நிலையில் அந்த தடைகளை நீக்குவதற்கான முதற்கட்ட ஒப்புதல் தற்போது கிடைத்திருப்பதாக மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். செய்தியை தருகிறார் சார்லஸ் பீட்டர்.
இலங்கையின் மீன்களை ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குவதற்கான முதற்கட்ட அனுமதியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கியுள்ளதாக மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர பிபிசியிடம் தெரிவித்துள்ளார்.
மீன்களை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை மீது விதித்திருந்த தடையை நீக்குவதற்கான பரிந்துரைகள் பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது இந்த மாத இறுதிக்குள் உத்தியோகபூர்வ அறிக்கையாக வெளியிடப்பட உள்ளது. இந்த பரிந்துரைகளுக்கு ஐரோப்பிய நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியதன் பின்னர் இலங்கை மீதான தடை முழுமையாக நீக்கப்படும் என எதிர்பார்க்கிறோம்
என்று கூறிய அமைச்சரிடம், இந்த தடையை நீக்குவதற்காக கடுமையான நிபந்தனைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளனவா என்று கேட்டபோது,
கடுமையான நிபந்தனைகள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை, ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தாலே போதுமானது
என்றார் மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர. இலங்கை மீனவர்கள் சர்வதேச மீனவ சட்டங்களை மீறி செயற்பட்டதை தடுக்க அதிகாரிகளால் முடியாமல் போனமையினால் இலங்கை மீன்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
சார்லஸ் பீட்டர் அளித்த செய்திக்குறிப்பு. இத்துடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைந்தது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இனி சில இந்திய செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் துவக்கியுள்ளார். இது தொடர்பான செய்திக்குறிப்புடன் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட பிரச்சாரத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் இன்று தொடங்கினார். கும்மிடிப்பூண்டியில் தனது பிரச்சாரத்தை துவக்கிய விஜயகாந்த், திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்றாக உருவாக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில்தான் தங்கள் அணியில் உள்ள 6 கட்சிகளும் ஒன்றாக ஒருங்கிணைந்துள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து பூரண மதுவிலக்கு குறித்தும் பேசிய அவர்,
கலைஞரும் சொல்றாரு, ஜெயலலிதாவும் சொல்றாங்க, இருவரும் படிப்படியாக நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் கலைஞர் சொல்றாங்க ஆட்சிக்கு பூரண மதுவிலக்கு முதல் கையெழுத்துங்கிறார். சந்தோஷம். 5 முறை நீங்கள் தானே முதலமைச்சர், அப்ப எங்க போனேன், அப்பெல்லாம் பூரண மதுவிலக்கு தெரியல, நீங்க தானே மதுவிலக்கு கொண்டு வந்தீர்கள். சரி, இவங்க படிப்படியாக எப்போது குறைக்கிறாங்க? இப்போதான் ஏன் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்றாங்க ஜெயலலிதா? ஏன் படிப்படியாக கொள்ளையடிச்சு சொல்லட்டுமா, இல்லை கொள்ளையடிக்கிற அளவு இல்லாமல் நீங்கள் அவட்டு கொள்ளையடிப்பீங்க மணலில் அதாவது இன்றைக்கி வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்கள, இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வந்து என்ன சொல்லணும்னா கால்படி, அரைப்படி, முக்காப்படி, ஒருபடி படிப்படியாக குறைக்கணும் இதுதானா இந்தபடியா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க
என்றார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் விஜயகாந்த். இந்த பிரச்சாரத்தின் போது பத்திரிகையாளர்களை கடுமையாக விமர்சனம் செய்த விஜயகாந்த், தங்கள் அணியில் உள்ள கட்சிகளை ஊடகங்கள் முறையற்ற முறையில் விமர்சனம் செய்யக்கூடாது என்றும் கூறினார். இதற்கிடையே தேமுதிகவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள சந்திரகுமார் தலைமையிலான அணியினர் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளனர். திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த பிறகு பேசிய சந்திரகுமார், தாங்கள் தெரிவித்த ஆதரவுக்காக எந்தவிதமான நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை என்றார். அதே சமயம் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சிக்கு 45 தொகுதிகளும், தேவநாதன் தலைமையிலான இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்திற்கு 24 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன.
ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளித்த செய்திக்குறிப்பு. தமிழகத்தில் ஜி கே வாசன் தலைமையில் செயல்படும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணியில் இணைந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் சிலர் வேறு கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். இதுகுறித்து அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்களில் ஒருவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பீட்டர் அல்போன்ஸிடம் கேட்டேன்.
எதையுமே இந்த கூட்டணி நிறைவேற்றி தராது என்று நாங்கள் நம்புகின்ற காரணத்தினால் எங்களுக்கு இந்த கூட்டணி ஏற்பாட்டிலே உடன்பாடு இல்லை. திரு விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்துவதிலே எங்களை போன்றவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அதை நாங்கள் எங்களது மனக்குறையை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாமையை தலைமைக்கு தெரியப்படுத்திவிட்டு சற்று ஒதுங்கி நிற்கிறோம்.
இப்போது நீங்கள் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் இணையப் போவதாக சொல்லப்படுகிறது, அந்த செய்தி உண்மைதானா?
எப்படிப்பட்ட முடிவெடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றி தீர ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 2 தினங்களுக்குள்ளே அத்தகைய முடிவை எடுத்து விடுவேன்.
இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தீர்கள்? அப்படி நடக்காமல் அவர் மக்கள் நல கூட்டணியோடு அல்லது விஜயகாந்த் தலைமையிலான கூட்டணியோடு,
அதாவது எப்படிப்பட்ட கூட்டணி வைக்க வேண்டும், யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும், எந்த அடிப்படையில் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரிந்த ஆலோசனைகளை நான் தலைமைக்கு வழங்கியிருக்கிறேன். அவர்கள் என்ன ஆலோசனைகள் என்பதை எனக்கு சொல்ல முடியாது.
இம்மாதிரியாக அதிருப்தியுடன் நீங்கள் பிரிந்து வருவது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் திமுகவின் தூண்டுதலின் பேருதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க, உங்களுடைய பதில்?
அது வந்து வெறும் யூகம், சந்தேகம். இதற்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
தமிழ் மாநில காங்கிரஸைச் சேர்ந்த பீட்டர் அல்போன்ஸ். இனி ஒரு உலகளவிலான செய்தி. உலக அளவில் புலிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பிரதீபன் புனிதசீலன் அளிக்கும் செய்திக்குறிப்பு.
உலகமெங்கும் காடுகளில் இப்போது 3,900 புலிகள் வாழ்ந்து வருவதாக இயற்கை பாதுகாப்பிற்கான உலக நிதியம் மற்றும் குளோபல் டைகர் ஃபோரம் எனப்படும் புலிகளுக்கான சர்வதேச அமைப்பு ஆகியன கணக்கிட்டுள்ளன. காடுகளில் வாழும் புலிகளின் எண்ணிக்கை கடந்த 6 700 அதிகரித்துள்ளது. எவ்வாறாயினும் 100 முன்னர் 100,000 புலிகள் வனங்களில் வாழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் 2010 அந்த தொகை 3,200 மட்டுமே இருந்தது. இந்த நிலையில் 2020 இந்த தொகையை இரட்டிப்பாக்க வேண்டுமென ஆர்வலர்கள் விளைகின்றனர். புலிகளுக்கு போதுமான பாதுகாப்பை வழங்கினால் அந்த இலக்கை எட்ட முடியும் என்று நம்பிக்கை வெளியிட்டார் இயற்கை பாதுகாப்பிற்கான உலக நிதியத்தின்.
புலிகள் அடிப்படையில் பூனை வகை. சரியான உணவும் தேவையான உறைவிடமும் வேட்டைக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பான சூழலும் அமைந்தால் அவை நன்கு இனப்பெருக்கம் செய்யும்.
உலகிலேயே அதிக புலிகள் இந்தியாவிலேயே தான் வாழ்கின்றன. அங்கு புலிகளின் வாழ்விடங்களிலிருந்து கிராமங்களை அகற்றி வன மேலாண்மையை மேம்படுத்தியமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த சுற்றுச்சூழல் ஆர்வலரும் எழுத்தாளருமான தியடர் பாஸ்கரன், வேங்கை புலிகளை பாதுகாக்கிறோம் என்றால் அது முழு காட்டையும் பாதுகாக்கிறோம் என்றுதான் அர்த்தம். அது முக்கியமானதொன்று என்றும் தெரிவித்தார்.
புலிகளினுடைய வாழிடம் கணிசமாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது புலிகளை கணக்கெடுப்பது மிகவும் அறிவியல் பூர்வமாக செய்யப்படுகின்றது.
மரபு மருத்துவ பயன்பாடு என்ற பெயரில் விலங்குகளின் பாகங்கள் பெருந்தொகைக்கு விற்கப்படுகின்றமையினால் வேட்டைக்காரர்களே புலிகளுக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
செய்தியை அளித்தவர் பிரதீபன் புனிதசீலன். இத்துடன் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. எமது இன்றைய நிகழ்ச்சியையும் முந்தைய ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.